படித்ததில் பிடித்தது என்னும் ஒரு புதிய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் குலசேகரம் சஞ்சயன் தான் அண்மையில் படித்த புத்தகங்களில் பிடித்த ஒன்றை பேச்சை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் இடம்பெறும் நூல் இலங்கை வான்பரப்பில் 100 வருடங்கள் விமானங்கள் பறந்ததை ஆவணப்படுத்தும் முகமாக வெளியிடப்பட்ட கேப்டன் எல்மோ ஜெயவர்தனே எழுதிய சென்டினரி ஸ்காய்.
ரைட் சகோதரர்கள் வானில் பறந்த நாளிலிருந்து 9 வருடங்களுக்குள்ளாகவே 1912 டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் கொழும்பு நகரில் ஒரு விமானம் வானிலேறி பறந்தது மட்டுமல்லாமல் ஆபத்து எதுவுமின்றி தரையிறங்கியது. இலங்கை வான்பரப்பில் 100 வருடங்கள் விமானங்கள் பறந்ததை சித்தரிக்கும் முகமாக A Centenary Sky, 100 Years of Aviation in Sri Lanka என்ற தலைப்பில் ஒரு நூலை இலங்கை அரசு வெளியிட்டுள்ளது. நூலின் தலைப்பு இலங்கை வானில் 100 வருடங்கள் என்று இருந்தாலும் 4000 வருடங்களுக்கு முன் ராவணன் பறந்ததாக கூறப்படும் வானூர்திகளையும் நூலில் சேர்த்திருக்கிறார் ஆசிரியர் எல்மோ ஜெயவர்தனே. இந்நூலை இலங்கை அரசின் விமான போக்குவரத்து அதிகார சபை வெளியிட்டிருந்தாலும் வழமையாக அரசு வெளியிடுகின்ற நூல்களில் இருக்கின்ற அரச முத்திரைகள் எதுவும் இந்த நூலில் இடம்பெறவில்லை. இந்த நூலின் ஆசிரியர் கேப்டன் எல்மோ ஜெயவர்தனே ஒரு சரித்திர ஆசிரியரும் அல்ல, சரித்திரம் கற்றவரும் அல்ல. அப்படி இருக்கையில் எப்படி இந்த நூலை எழுதியிருக்க முடியும்? இந்த நூலுக்கு தேவையான தரவுகளை எங்கிருந்து பெற்றிருப்பார்?
It's very simple. What I did was I had to approach it in a very different way, because as you quite correctly said, I am not a historian by any standard. I was an airline captain and I am in aviation, but not a historian. So first I wrote to a lot of people who had some connections to aviation, especially older people, older than me. And classic example is I wrote to a gentleman called Professor Charles Saravan. He's a man from Jaffna living in Berlin. And he wrote to one of his friends called Mr. Thiru in Sydney. I have heard of him, I never met him. And Mr. Thiru wrote to me about an aeroplane called Jaffna. Mm-hmm. And a beautiful story. So you know how the information came, right? Mm-hmm. So I went out with all these letters and went and met people, in fact, got all the information what they could give me, and of course I could decipher it for the validity, the credibility of what the information, because I was in aviation.
நூலாசிரியர் குறிப்பிட்ட an aeroplane called Jaffna என்கின்ற அத்தியாயம் என்னை மிகவும் ஈர்த்திருக்கிறது. மலாயாவில் வாழ்ந்த இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் பிரித்தானிய அரசிற்காக 2,250 ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் பணத்தில் ஒரு விமானத்தை வாங்கி கொடுத்தார்கள் என்பது சரித்திர வரலாறு. இந்த நூலில் மிக முக்கியமான அத்தியாயம் என்று எழுத்தாளர் எதை கருதுகிறார்?
To me, the most important section of the book is a chapter called A Toll to the Sky. Now, it's about the people who died and the people who died in the war. Because I don't know the heroes or whatever things that happened in the sky. There were two sides to it, and from both sides, people flew aeroplanes in the centenary sky. So one may have flown a Shenzhou 7 or a MiG-27 from the Air Force, or another one from the LTT flight wing would have taken off from Iranamadu and flown a Sling 143. And they all died, and they all were sons of Sri Lanka, grown under the same sky, buried in the same sand. So it was very important I write a chapter about the people who died in the war. That's what's the most important chapter to me.
நூலில் மிக முக்கியமான பகுதி அது என்றால் நூலாசிரியரை மிகவும் கவர்ந்த பகுதி எதுவாக இருக்கும்?
There again, of course, it's subjective, but to me, I think there's intruders into the centenary sky. It's about the Japanese invasion of Sri Lanka, because anybody above 50 years old had definitely heard that the Japanese came and bombed on Easter Sunday, but they don't know the real story. And I dug up a lot of things. For example, the attack was led by Commander Mitsui Fuchida, who led the attack on Pearl Harbor. And after the war, he became an evangelist and started preaching the Bible and wrote a book called From Pearl Harbor to Golgotha. So that is the man who led the attack on Sri Lanka. And then they did not come to bomb Sri Lanka or Ceylon for that matter. They came to bomb the ships. They attacked with about 180 fighter bombers. They could have pasted Colombo to the ground, but they didn't. So that is a very, very interesting chapter.
இலங்கை வான்பரப்பில் 100 வருடங்களின் வரலாற்றை எழுதுகின்ற இந்த ஆசிரியர் 43 வருடங்களை அந்த வான்பரப்பில் கழித்திருக்கிறார். இந்த நூலை எழுதுவதற்கு நூலாசிரியருக்கு 2 மாதங்களை கொடுக்கப்பட்டிருந்தது. அது தவிர வேறு எந்த தடையும் அவர் மேல் விதிக்கப்படவில்லை.
It's like this. The constraints were like this. I agreed and the DGCA gave me his word that nobody would interfere into what I write. Because I cannot please everybody because people have different opinion of history. Right? I'm only writing what I hear or what I read. I wasn't there when some of these things happened. And I wrote it. And then, of course, I was very keen that I write an unpolitical, unbiased book.
நூலை எழுதுவதற்கு 2 மாதங்களே இருந்த பொழுதும் சரித்திர தரவுகளை சேர்க்கும் பொழுது அதன் பின்னணியில் இருந்த மக்களை பற்றிய கருத்துகளையும் சேர்த்து இந்த நூலை சுவைபட எழுதியிருக்கிறார் எல்மோ ஜெயவோதனே.
I had some, I found some, lot of people. For example, in that book, if you open, there's a man who learned to fly in a sarong called Paulus Apuhami. Now, I had no idea how the hell to get him, so... Finally, I managed to track his son and he was so happy he came to my house with the information. Right? In Melbourne, there's a lady called Therese Ferdinand. Therese Ferdinand was a stewardess when it all started. So I managed to track Therese down and she sent me pictures and all that went into the book. What I found out was like the Jaffna aeroplane or who flew the big jet first as a Sri Lankan, a man called Captain Kanaka Sabapati, Chelaya Kanaka Sabapati from Uduville. And I was very proud to put his picture there in the book. So it was a lot of work within 2 months, 225 pages, 25 chapters, 150 photographs. It came out very well. I mean, you have the book. I need not talk about it.
நூலாசிரியர் குறிப்பிட்ட கேப்டன் சி கனகசபாபதிக்கு 97 வயதாகிறது. சிட்னியில் வசிக்கும் இவர் இந்த நூலை மிகவும் பாராட்டுகிறார்.
அந்த புத்தகம் என்ன மாதிரி வந்து இந்த ஃபேஷனாக இருந்தாலும் கடவுள்தான்.
இலங்கை வான்பரப்பில் பல வருடங்கள் பறந்து கேப்டன் என்ற தகுதியை பெற்றது மட்டுமல்லாமல் அவர் எழுதிய 2 நூல்களுக்கு அரச மற்றும் மதிப்புக்குரிய பரிசுகளை வென்றெடுத்ததன் காரணமாக இந்த நூலை எழுதுவதற்கு எல்மோ ஜெயவோதனே தெரிவு செய்யப்பட்டது ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம் அல்ல.
I think simply because you know I have been a pilot for a long time, so I knew that world quite well, and I knew the writing world because I had already won the Gresham Award as well as the State Literary Award, 2 awards that are given in Sri Lanka. The Gresham Award is given by Michael Ondaatje. I mean, everybody knows who Michael Ondaatje is. So I won that for the Sam story, and the State Literary Award is given by the government, and I won that for that Last Kingdom of Singhale.
ஒரு எழுத்தாளராக பல பரிசுகளை வென்றிருக்கும் இவர் 10 வகுப்பு வரைதான் படித்திருக்கிறார் என்பது வியப்புக்குரிய விடயம்தான்.
I studied in Moratuwa, barely got through my GCO level. So to say I never sat in A level class, but life has been kind and I worked at my breaks. I used to write articles, you know. I had a great advantage of not being educated. Once you are educated academically, you can't write creative writing because somebody has taught you. Here I was writing just what I thought that came to my mind, and I was very lucky. And the books got published and they got awards. You can say that I'm a self-taught writer. Mm-hmm. If that may be something. But I was always a very disciplined writer, so that was the advantage.
படிப்பும் பட்டமும் பரவில்லை அல்லாமல் சிறுவயதிலிருந்து எல்மோ ஜெயவோதனே புத்தகங்கள் படிப்பதில் மிக ஆர்வம் கொண்டிருந்தார்.
I enjoy the writing of Salman Rushdie very much. And my people that I admired was Mikhail Sholokhov, one who wrote Quiet Flows the Don. I love the series that he wrote. I mean, there are so many authors you read. I always read a lot, so I had so many, but
எல்மோ ஜெயவோதனை பொறுத்தவரையில் எல்லோரிடமும் ஒரு கதை இருக்கிறது. எல்லோரும் எழுத்தாளர்கள்தான். ஆனால் தேவையில்லாத தயக்கம்தான் அவர்களை எழுத்தாளர் ஆக்காமல் இருக்கிறது.
I really want to encourage writers. Everybody has a book or a story to tell. And they got big problems understanding. First question is who's going to publish me? Second question is, who's going to read me? I mean, you have a book. Why are you not writing? Deep down inside, you want to write a book about your story, how you moved from Boston to whatever place, or from India to Boston or anything. And it's so easy to write a book. You take your PC, you sit down, you write, and you print it out, and you put it together and make sure your children read it. Then you got your audience, you got your book, and you're an author. It's simple as that. But people don't understand, you don't write for being Khalid Husseini or Salman Rushdie. You write to be an author. So it doesn't matter whether you sold 1,000 million of books or whatever, or you gifted 20 books, you have a book. And you write for the love of writing, not for prosperity or anything like that. And if people thought like that, it's so easy to write now, isn't it?
எழுதுவது சில சமயங்களில் கடினமானதாக இருக்கலாம். அந்த அனுபவம் இவருக்கும் இருக்கிறது.
The hardest was very simply The Last Kingdom of Sinhala. It took me 10 long years to write it because it's 850 pages and I was writing history. It's a historical novel and I had no idea of history till I started writing that. So that was the hardest.
ஆனால் எழுதிய சில கற்பனையில் உருவாகிய பாத்திரங்கள் சில உண்மையானவை என்றால் எழுத்தாளர் யாரை சந்திக்க விரும்புவார்?
Okay, once I have created, the only one I really want to see is Kekkian. That book is not out yet. Kekkian is a crow. And I wrote his story called Kekkian, the Story of a Crow. And I would love to meet a crow and have a chat with him and ask, hey, did I get you right? And did I write correctly? I looked at, the book is called Kekkian, the Story of a Crow. What the crows think of us? No, they must be laughing at us every day when they look at us, right? So when that book comes up, I'll come to Melbourne. You interview me again. I'll tell you the whole story.
சில பாத்திரங்கள் உண்மையோ கற்பனையோ எழுத்தாளரை அதிகம் பாதித்திருப்பார்கள்.
So once I have published so far, Sam is the greatest. Of course, Sam is also a true story. Sam is a real person who worked for me. I couldn't find anybody greater than Sam because in his infinite wisdom, where the world thinks he's a fool, he was much wiser than I would ever be. I mean, there's a movie called Sam's Story also. Greatest sadness I had was that he could never be told that there's a book about him or there's a movie. I mean, he would just grin at me because he's a simpleton. He had no idea, no reason to believe that there is a book about him.
எழுத்து ஒரு படைப்பாளியின் உணர்வுகளுக்கு ஒரு வழிபாடு மட்டுமே. மனிதாபிமான மனமுடைய பல எழுத்தாளர்கள் எழுதுவதை விட வேறு வகைகளிலும் தம் உணர்வுகளை வெளிக்கொண்டு வருகிறார்கள். எல்மோ ஜேவோதனே அதற்கு விதிவிலக்கல்ல. தனி மனிதனாக ஒரு மனிதாபிமான அமைப்பை நிறுவி அதனூடாக பல சேவைகளை செய்து வருகிறார் எல்மோ.
Very simple, you know, Candlelit to begin with is a labelless organization. Labelless means it doesn't ask anybody, are you a Christian, are you a Buddhist or a Hindu or Muslim. It does not ask, are you a Sinhalese, are you a Tamil or what political affiliations you have. I don't believe in labels. And if somebody is poor, and I know he is poor or she is poor, we help as much as we can. And we are really a link between somebody's generosity and another person's humanitarian need. What I mean is that if there is somebody in Sydney, for example, Sydney sponsors 100 university students through our organization. None of those students could have reached the people in Sydney. Nor the people in Sydney would have found it difficult to find the hand. So we become the link of somebody's generosity, the people in Sydney, and the humanitarian need of some poor student who's going to the university. So we have all our projects like that linked to different places and sponsors. And we have about 700 people working in the organization and nobody gets paid except 14 people who works in the office. We're not solving the problems of the world. We're not solving the problems of Sri Lanka. But we are certainly solving some problems of some poor individuals. And to me, that is a huge, hugely satisfying factor in the twilight years of my life. Other than education, we have about 150 libraries in villages. We have our own cancer ward. We have about 300 cancer patients who are very poor who are sponsored. We have a swimming program where we teach people poor to swim. We've so far trained from 2007, 5,000 or more children. May I start a new project called DAS, Differently Abled Swimmers, to teach blind children to swim. And all these details are in the website www.candlelit.org. So இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வி ஆர் டூயிங் வாட் வி கேன்.
சிறிது சிறிதாக பலருக்கு உதவி புரிந்து வரும் எல்மோ ஜெயவர்தனே அண்மையில் எழுதிய நூலினால் உலகத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறார்?
ஐ லவ் தி கண்ட்ரி அண்ட் ஐ லவ் தி பீப்பிள் அண்ட் இஃப் பீப்பிள் கேன் சே ஓ திஸ் புக் ஹஸ் நதிங் டு டு வித் பாலிடிக்ஸ் இட்ஸ் டு டு வித் ஏவியேஷன் ஐ ரியலி பிலீவ் தட் அண்ட் தென் ஐ ரியலி சின்சியர்லி ஹோப் தட் பீப்பிள் வுட் ஆல்வேஸ் கம் டு பிலீவ் இன் ஸ்ரீலங்கா அண்ட் நாட் டிவைடட் பை அஸ் ஐ சைட் லேபிள்ஸ். I really don't think my book is capable of changing anything except that the book is there as some information on aviation in Sri Lanka. And it might influence some young person to read it and then feel that he should become a pilot, one of the things. Another thing is that there are people mentioned there who are no more, but their children are living. And I think it would be nice for them to see that their fathers are mentioned in some way in a book. Other than that, I don't think it is a book that would change any thinking in anybody. You know, I don't think I'm capable of that.
அதிக தரவுகளுடன் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வரலாற்று ஆவணம் A Centenary Sky. இலங்கையில் உள்ள சில நூல் நிலையங்களில் மட்டுமே இந்த நூல் கிடைத்தாலும் இணைய தளமூடாக எங்கிருந்தாலும் பெற்றுக் கொள்ளலாம்.
I think the only way they can do it is, I think Vidyapa, they have ways of buying the book online. Mostly you can buy it in Sri Lanka. Or if there's somebody who's interested, they could email me at elmojay1@gmail.com and I would do my best to link them to the DGCS department and they can make an arrangement to and maybe 10 books in a bulk, that will be much cheaper.
Nandri, Captain Elmo.
I'm very grateful to you, Sanjayan. I'm privileged to be interviewed by you and to express what I know about the book and my thoughts about what my life is. And I would like to extend my deep appreciation to whoever who would listen to this. Thank you and my best wishes to you.